إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أنبكري نرمي صفوذر هلي تايمار هلي صفوذر هلي. السلام عليكم ورحمة الله وبركاته. الله لي أكير أرلال அவனுடைய தீனை மார்க்கத்தை கற்று விளங்கி அதன்படி செயல்படுகின்ற ஒரு உயரிய ஒரு சந்திப்பாக இந்த சந்திப்பை அவன் நமக்கு அமைத்திருக்கிறான். இன்றைய இந்த மார்க்க விளக்க வகுப்பில் இல்மோடு தொடர்பட்டு வரக்கூடிய சில செய்திகள் அல் குர்ஆன் சுன்னாவிலிருந்து உங்களுக்கு நினைவூட்டலாம் நினைக்கின்றேன். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது தனது தூதரைக்கு கட்டளை பிறப்பிக்கிறான், ரப்பி ஜிதுனி இல்மா, நபியே நீங்கள் கூறுங்கள், எனது இல்மை அதிகப்படுத்தி தருவாயாக, ரப்பிடம் அல்லாஹுடம் பிரார்த்திக்குமாறு ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். இமாம் குர்துபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபலவ் கான ஷைஉன் அஸ்ரஃபு மினல் இல்ம் லஅமரல்லாஹு தஆலா நபியஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யஸ்அலஹுல் மஸீத். அதாவது, இல்மை விட சிறப்பான ஒன்று இருந்திருக்குமாக இருந்தால் அல்லாஹு தஆலா தனது தூதருக்கு அதைத்தான் அதிகப்படுத்தி தருமாறு கட்டளையிட்டிருப்பான். அதாவது, இல்மை விட சிறப்பான ஒன்று இருந்திருக்குமாக இருந்தால் அல்லாஹு தஆலா தனது தூதருக்கு அதைத்தான் அதிகப்படுத்தி தருமாறு கட்டளை பிறப்பித்திருப்பான். அப்ப எது மிகவும் சிறந்தது என்றால் இல்ம். அதனால்தான் இல்மை அதிகப்படுத்தி தருமாறு நபிக்கு பிரார்த்தனை செய்வதற்கு ரப்புல் ஆலமீன் கட்டளை பிறப்பிக்கின்றான். எனவே நருமையான சகோதரர்களே, இல்மின் மூலம்தான் ஒரு அடியான் சிறப்பு பெறுகின்றான். இல்ம் என்பது அவனை நேர்வழிப்பால் இட்டுச் செல்கின்ற ஒரு பிரகாசமாக ஒளியாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை குறிப்பிட்டார்கள், இந்த செய்தி திருமிதியிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி, அதாவது அபி கப்ஷத அல் அன்னாரி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கின்ற ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று விஷயங்களை சொல்கிறார்கள், மூன்று விடயங்களை சொல்கிறார்கள். அந்த மூன்று விஷயங்களையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த மூன்று விடயங்களையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அதில் முதல் விடயமாக சொன்னார்கள், அதாவது மா நக்ஸ மாலு அப்தின் மின் சதகா, அதாவது சதகா செய்கின்ற தர்மம் செய்கின்ற எந்த ஒன்றும் குறைவடைவது கிடையாது. ஒருவர் தனது பொருளாதாரத்திலிருந்து தனது செல்வத்திலிருந்து சதகா செய்கிறார் என்று சொன்னால் அது ஒருபோதும் குறையாது. இரண்டாவது நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு யாராவது ஒருவன் அநியாயம் செய்து, ஒரு அடியானுக்கு யாராவது ஒருவர் அநியாயம் செய்து அந்த அநியாயத்தின் போது அவர் அல்லாஹுக்காக பொறுமையோடு இருந்தால் அல்லாஹு தஆலா அவரை கண்ணியப்படுத்துகிறான், அல்லாஹு தஆலா அந்த அடியாரை கண்ணியப்படுத்தாமல் இருப்பதில்லை. மூன்றாவது நபி அவர்கள் சொன்னார்கள், அதாவது யார் மக்களிடத்தில் கையேந்த ஆரம்பிப்பாரோ, யார் மக்களிடம் கையேந்த ஆரம்பிப்பாரோ, அல்லாஹு தஆலா ஏழ்மையின் வாயலை அவனுக்கு திறந்து விடுகிறான். அவனுக்கு நிறைவென்பதே இருக்காது. மக்களிடம் எவன் கையேந்த ஆரம்பிக்கிறான், அல்லாஹுவிடம் கேட்பதை விட்டுவிட்டு, அல்லாஹுவிடம் பிரார்த்திப்பதை விட்டுவிட்டு எவன் மக்களிடம் கையேந்த ஆரம்பிக்கிறானோ, அல்லாஹு தஆலா அவனுக்கு ஃபக்ருடைய ஏழ்மையுடைய வாயலை திறந்து விடுகிறான். இந்த விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்னமத் துன்யா லி அர்பஅத்தி நஃபர், இந்த உலகம் என்பது நான்கு பேருக்குன்னு சொன்னார்கள். இந்த உலகம் நான்கு பேருக்குரியது என்று சொல்லிவிட்டு அதில் முதலாவது ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அப்துன் ரஸக்கஹுல்லாஹு மாலன் வ இல்மன், ஒரு அடியான் அவனுக்கு அல்லாஹு தஆலா பொருளாதாரத்தையும் இல்மையும் அவனுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அந்த அடியானுக்கு பொருளாதாரம் வழங்கப்பட்டிருக்கிறது, இல்மும் வழங்கப்பட்டிருக்கிறது. அவன் என்ன செய்கிறான் என்றால் அந்த அருளின் மூலம் அல்லாஹுவை பயந்து வாழ்கிறான். அவனுக்கு வழங்கப்பட்ட பொருளாதாரம், அவனுக்கு வழங்கப்பட்ட செல்வத்தின் மூலம் அவன் அல்லாஹுவை பயந்து வாழுகிறான். தனது உறவினர்களை சேர்ந்து வாழுகிறான். அவைகளுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை உரிய முறையில் நிறைவேற்றுகிறான். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அந்த கடமைகளை எல்லாம் உரிய முறையில் தனது பொருளாதாரத்தின் மூலமும் இல்மின் மூலமும் அவன் செய்கிறான். இன்னொரு அடியான், இன்னொரு மனிதன், அவனுக்கு அல்லாஹு தஆலா ரிஸ்க், அதாவது இல்மை வழங்கி இருக்கிறான். அவனுக்கு பாக்கியமாக அல்லாஹு தஆலா அருளாக இல்மை வழங்கி இருக்கிறான். வலம் யர்ஸுகுஹு மாலா, அவனுக்கு செல்வம் வழங்கப்படவில்லை, அவனுக்கு செல்வம் வழங்கப்படவில்லை. வஹுவ சாதிகுன் நியா யகூல், அவன் உண்மையான உள்ளத்தோடு, உண்மையான அந்த நீயத்திலே அவன் சொல்கிறான், லவ் அன்னலி மாலன், என்னிடம் செல்வம் இருக்குமாக இருந்தால் நான் இந்த மனிதரை போன்று அந்த செல்வத்தின் மூலம் நான் என்ன செய்திருப்பேன், நல்ல அமல்கள் செய்திருப்பேன். அந்த செல்வத்தின் மூலம் என்ன நல்ல அமல் செய்யலாமோ அந்த அனைத்தையும் நான் செய்திருப்பேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபஅஜ்ருஹுமா சவா, அதாவது இந்த ஆலிமுக்கு இந்த மார்க்க கல்வி, இந்த இல்ம் கொடுக்கப்பட்டவர் அந்த இல்முக்குரிய கடமையை செய்கிறார், அவருக்கு அந்த செல்வம் கொடுக்கப்பட்ட மனிதருடைய கூலிவருக்கு கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதாவது அவரிடம் இல்ம் மட்டும் இருக்கிறது, செல்வம் இல்லை. இவர் எப்படி அவருடைய நீயத் அல்லாஹ் உள்ளங்களை அறிந்த ரப்புல் ஆலமீன் இவருடைய அந்த உண்மையான நீயத்துக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலியை பாருங்கள். அதாவது என்னிடம் அவரிடம் இருக்கக்கூடிய செல்வம் என்னிடம் இருக்குமாக இருந்தால் நான் அதை அல்லாஹுடைய வழியிலே செலவு செய்திருப்பேன் என்ற அந்த உண்மையான நீயத்துக்காக அல்லாஹு தஆலா எப்படி கூலியை வழங்குகிறான் என்றால், ஒருவரிடம் செல்வம் இருந்து அவைகளை சதக்கா செய்கின்ற போது என்னென்ன கூலிகள் கிடைக்குமோ அந்த அனைத்து கூலியும் இவருக்கு கிடைக்கிறது. அதே போன்ற சொல்லாங்க சொல்றாங்க, இன்னும் ஒரு அடியான், மூன்றாவது மனிதன், மூன்றாவது சொல்கிறார்கள், ஒரு அடியானுக்கு அல்லாஹு தஆலா பொருளாதாரத்தை வழங்கி இருக்கிறான், வலம் யர்ஸுகுஹு இல்மன், அவனுக்கு கல்வி வழங்கப்படவில்லை. அவன் தனது பொருளாதாரத்தை என்ன செய்கிறான் என்றால் மோசமான வழியில் செலவு செய்கிறான். என்னென்ன பாவங்கள் செய்ய முடியுமோ அப்படி பாவமான வழிகளில் அந்த செல்வத்தை செலவு செய்கிறான். அல்லாஹுவை பயப்படவில்லை, உறவுகளை சேர்ந்து வாழவில்லை, அவன் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அறியவில்லை. இப்படி ஒரு மோசமான மனிதன் இவன், ஒரு மோசமான மனிதன். நான்காவது மனிதர் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, வஅப்துன் லம் யர்ஸுகுல்லாஹு மாலன் வலா இல்மன், ஒரு நான்காவது மனிதன் ரசூலுல்லாஹி ஹதீஸ்ல சொல்லக்கூடிய நான்காவது மனிதன் யார் என்றால், அவனுக்கு செல்வம் வழங்கப்படவும் இல்லை, கல்வி வழங்கப்படவும் இல்லை. அப்போது இந்த ஹதீஸிலே நான்காவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடக்கூடிய மனிதன் யார் என்று சொன்னால், அவனுக்கு செல்வமோ கல்வியோ வழங்கப்படவில்லை. கல்வியோ செல்வமோ வழங்கப்படாத ஒரு மனிதன். அவன் எப்படி சொல்கிறான் என்றால், அவனிடம் இந்த மனிதனிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை போன்று என்னிடம் இருந்தால் நானும் பாவங்களை செய்திருப்பேன், பாவங்களில் ஈடுபட்டிருப்பேன். அதை உலக இந்த அற்ப இன்பங்களுக்காக எப்படியெல்லாம் செலவு செய்ய முடியுமோ அப்படி செலவு செய்து நான் பாவங்களில் அந்த செல்வத்தை செலவு செய்திருப்பேன் என்று அவன் எண்ணுகிறான். இந்த இருவரும் பாவத்தில் சமமானவர்கள். ஆரம்பத்தில் சொன்னாங்க ரெண்டு பேர், அவர்கள் நன்மையில் சமமானவர்கள். இங்கே சொல்றாங்க சொன்னாங்க இரண்டு பேர் பாவத்தில் சமமானவர்கள். அப்ப நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா உள்ளங்களை அறிந்தவனாக இருக்கிறான், நமது உள்ளம் எந்த அளவு தூய்மையாக இருக்கிறதோ, எந்த அளவு பரிசுத்தமாக இருக்கிறதோ, அந்த அளவு கல்வியை இல்மை அந்த உள்ளம் உள்வாங்கும், இல்ம் அதிகரிக்கும். நாம் நமது உள்ளம் மாசடைய மாசடைய உள்ளம் அழுக்கடைகின்ற போது இல்ம் உடைய பிரகாசம் உள்ளத்திலிருந்து அப்படியே மங்கிக் கொண்டு செல்லும். என் அருமை சகோதரர்களே, இல்ம் என்பதனுடைய இல்மை ஒருவர் கற்றுக்கொள்வதனுடைய மிக பிரதானமான அடிப்படையான நோக்கம் என்ன என்று சொன்னால், தன்னை முதலாவது மடமையிலிருந்து காத்துக்கொள்ள வேண்டும். இல்மை ஒருவர் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால், மார்க்க கல்வியை தேடுகிறார் என்றால், அதனுடைய முதலாவது அடிப்படை நோக்கம் தன்னை மடமையிலிருந்து ஜஹாலத்திலிருந்து தன்னை காத்துக்கொள்ள வேண்டும், தான் நேர்வழியில் பயணிக்க வேண்டும் என்பதுதான் மிக அடிப்படையான நோக்கம். இந்த நோக்கத்தை நாம் அனைவரும் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பலர் என்ன நினைக்கிறாங்கடா, பிறரை சீர்திருத்துவதிலே குறியா இருக்கிறாங்க, தன்னை மறந்துடுறாங்க. அப்ப இந்த நிலை இருக்கக்கூடாது. முதலில் தன்னை மாற்றிக்கொள்வது, தன்னை நான் சீர்படுத்திக் கொள்வது. அப்ப இந்த முன்மாதிரியை நாம் எங்கு பார்க்கிறோம் என்று சொன்னால், நபித்தூலர்களுடைய வாழ்வில் நாம் இந்த முன்மாதிரியை பார்க்கிறோம். என் அருமை சகோதரர்களே, நாம் ஒரு மார்க்க விடயம் தொடர்பாக இல்மை பெறுகின்ற போது அது நமக்கு அந்த அமலை செய்வதற்கு ஆர்வப்படுத்தும். ஒரு அமல் சம்பந்தமாக ஒரு வணக்கம் தொடர்பான இல்மை நீங்க பெற்றுக் கொள்கிறீர்கள். உதாரணமாக வுது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வுது என்ற இந்த இபாதத், இந்த வணக்கம், இந்த வணக்கம் தொடர்பான முழுமையான வழிகாட்டலை சுன்னாவிலிருந்து அதை நீங்கள் பெறும்போது சுபஹானல்லாஹ், அதை நீங்கள் நிறைவாக செய்வீர்கள். அது தொடர்பாக வந்திருக்கக்கூடிய சிறப்புகள், வுதுவுடைய சிறப்புகள் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய செய்திகள், அந்த சிறப்புகளை நாம் படிக்கின்ற போது அந்த வுதுவை நாம் நிறைவாக செய்வதற்கும், அந்த வுது என்ற வணக்கத்தில் நாம் தொடர்ச்சியாக இருப்பதற்கும் அது எம்மை ஆர்வப்படுத்தும். எனவே நறுமை சகோதரர்களே, ஒரு வணக்கத்தை நாம் இல்மின்றி செய்வதென்பது அது நமக்கு எந்த அளவு பயனை பெற்றுத்தரும், அதில் வரக்கூடிய தவறுகள் என்ன, பிழைகள் என்ன என்று அவருக்கே தெரியாத ஒரு நிலை. என் அருமை சகோதரர்களே, நாம் நபித்தோழர்களுடைய வாழ்வில் அவர்கள் இந்த எளிமை தேடுவதில், மார்க்க கல்வியை தேடுவதில் அவர்களிடம் காணப்பட்ட பேர் ஆர்வம், எந்த அளவு அவர்கள் ஆர்வம் கொண்டார்கள் என்பதற்கு ஒரு சில செய்திகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். புகாரியில் நீங்கள் இந்த செய்தியை பார்க்கலாம். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். நன்றாக செய்தியை கவனியுங்கள். ஒரு முறை அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடம் கேட்கிறார்கள், மன் அஸ்அதுன் நாஸ் பி ஷஃபாஅதிக யௌமல் கியாமா, மறுமையுடைய நாளில் யா ரசூலல்லாஹ், உங்களுடைய ஷஃபாஅத்துக்கு பரிந்துரைக்கு மிக தகுதியுடையவர் யார், மக்களில் மிக தகுதியுடையவர் யார் என்று கேட்கிறார்கள். இந்த கேள்வியை கேட்ட நபித்தோழர் யாரு சொல்லுங்க? அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கேள்வியை கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை எப்படியெல்லாம் அடையாளம் கண்டிருந்தாங்கன்னு பாருங்க. சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படியெல்லாம் இனம் கண்டிருந்தார்கள் அப்படி என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், لقد ظننت يا ابا هريره الا يسالني عن هذا الحديث احد اول منك. ابو هريره வை நான் எண்ணியிருந்தேன், இந்த கேள்வியை உமக்கு முன்னால் வேறு யாரும் கேட்க மாட்டார்கள் என்று நான் நினைத்திருந்தேன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான், இந்த கேள்வியை உமக்கு முன்னால் வேறு யாரும் இந்த கேள்வியில் முந்த மாட்டார்கள் என்று நான் எண்ணியிருந்தேன். அதே போன்று நீர் கேட்டுவிட்டீர். அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உம்மிடம் இருக்கக்கூடிய அந்த மார்க்கத்தை தேடுகின்ற அந்த பேர் ஆர்வம், மார்க்க கல்வியை தேடுகின்ற அந்த பேர் ஆர்வம், அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் கண்டு இனம் கண்டு சொல்கிறார்கள். நறுமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அஸ்அதுன் நாஸ் பி ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா, மறுமையில் என்னுடைய பரிந்துரைக்கு ஷஃபாஅத்துக்கு மிக தகுதியுடையவர் யார் என்றால், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் காலிசன் மின் கல்பி அவ் நஃப்ஸி, யார் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை இஹ்லாஸோடு தூய்மையான உள்ளத்தோடு எவர் சொல்வாரோ அவர்தான் மறுமையில் எனது ஷஃபாஅத்துக்கு மிக தகுதி உடையவர். நறுமையான சகோதரர்களே, ஷஃபாஅத் பரிந்துரை என்றால் அதில் மறுமையில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் எத்தனையோ படித்தரங்கள் இருக்கின்றன. ஷஃபாஅத்துடைய படித்தரங்கள் அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத் தான் அஷ்ஷஃபாஅத்துல் உபுமான்னு சொல்லப்படும். மிக பெரும் ஷஃபாஅத் அது. அந்த ஷஃபாஅத் அனைவருக்கும் தேவை, அனைவருக்கும் தேவையான ஷஃபாஅத். அப்படிப்பட்ட அந்த ஷஃபாஅத்துக்கு தகுதி உடையவராக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதாவது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உம்மத்தில் ஷஃபாஅத்துடைய தகுதியை, அந்த தகுதியை பெறாமல் அந்த பாக்கியத்தை விட்டு அப்புறப்படுத்தப்படுகின்ற துர்ப்பாக்கியவான்களாக மாறுகின்றவர்கள் யார் என்று சொன்னால், சிறுக்கை செய்து சிறுக்கில் மரணிப்பவர்கள். சிறுக்கை செய்து சிறுக்கில் மரணிப்பவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஷஃபாஅத்துக்கு தகுதியற்றவர்கள். இதை நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸை நாம் எடுத்து பார்க்கிறோம். நாம் ஏன் இதை சொல்கிறோம்? அதாவது அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்க அந்த மார்க்கத்தை தேடுவதனுடைய பேர் ஆர்வத்தில் கேட்ட கேள்வி, எதை கேட்கிறாங்க? மறுமையுடைய நாளில் உங்கள் ஷஃபாஅத்துக்கு மிக தகுதியுடையவர் யார்? இப்ப இந்த கேள்வியை அவர்கள் கேட்டதன் மூலம் அவங்களுக்கு மட்டுமா நன்மை? சொல்லுங்க, இந்த உம்மத்துக்கே நன்மை, அவர்களுக்கு மாத்திரமல்ல நன்மை. இந்த உம்மத்துக்கே எது கிடைத்ததென்றால், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஷஃபாஅத்தை பெறுவதாக இருந்தால் அதற்குரிய தகுதி என்ன? என்ன தகுதி? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த தூய்மையான கலிமாவில் நாம் தூயவர்களாக இருக்க வேண்டும். அதில் நாம் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். அதில் நாம் உண்மையாளர்களாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அப்படி நாம் வாழ்ந்து மரணித்தால் அல்லாஹ்வுடைய ரசூலின் ஷஃபாஅத்துக்கு நாம் தகுதி உடையவர்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த செய்தி நமக்கு எப்படி கிடைத்தது என்றால், அபு ஹுரைரா ரலியல்லாஹுடைய கேள்வி, அவர்களுடைய அந்த கேள்வி. அப்ப நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் என் அருமையான சகோதரர்களே. இப்ப மார்க்கத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது, அதற்குரிய மிகச்சிறந்த ஒரு ஊடகம் தான் நாம் கேள்விகளை கேட்பது. உங்களுக்கு அறியாதவற்றை, அது தொடர்பாக யாரிடம் அந்த இல்ம் இருக்கிறதோ அவரிடம் கேட்டு நீங்கள் விளக்கம் பெறுங்கள். எனவே நறுமையான சகோதரர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கேட்பதை ஷிஃபா என்று சொன்னார்கள். கேள்வி கேட்பது என்பது ஷிஃபா, நிவாரணி அது. ஏன், ஒரு பிரயாணத்தில் என்ன செய்தார்கள், ஒருவர் யுத்தத்திலே அவர் காயப்படுகிறார், அவருடைய தலையில் காயம் ஏற்படுகிறது, அவருக்கு குளிப்பு கடமையாகிறது. குளிப்பு கடமையானவுடன் என்ன தீர்ப்பு சொன்னார்கள்? நீங்கள் கடமையான குளிப்பை நிறைவேற்றித்தான் சொல்ல வேண்டும். அவர் தன்னுடைய கடமையான குளிப்பை நிறைவேற்றுகிறார், அதனால் அவர் மரணித்து விடுகிறார், அவருக்கு மரணம் ஏற்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி முன்வைக்கப்பட்ட போது, அவரிடம் இது தெரிவிக்கப்பட்ட போது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், தயம்மும் அதற்குரிய தீர்வாக இருந்தது. அந்த சட்டம் அவங்களுக்கு தெரியல. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நீங்கள் அதை பற்றி நான்கு பேரிடம் அதை பற்றி கேள்வி கேட்டிருந்தால் அது ஷிஃபா, அது ஆரோக்கியம், அவர் தப்பி இருப்பார். எனவே நறுமையான சகோதரர்களே, மார்க்கத்தை நாம் இப்படியான இந்த மஜ்லிஸ்களின் ஊடாக கற்றுக்கொள்ளலாம். அதே போன்று நாம் அந்த தொடர்பான இல்ம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களை அணுகி நாம் கற்றுக்கொள்ளலாம். இப்படி அந்த இல்ம் என்ற அந்த பிரகாசத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள், நபி தோழர்கள் அதை எப்படியெல்லாம் அடைந்து கொண்டார்கள் என்பதற்கு இந்த செய்தி ஆதாரமாக இருக்கிறது. புகாரில் ஒரு செய்தியை பாருங்க, அதாவது அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திமிஷ்கில் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் அவரிடம் ஜுஹ்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு தாபிஈ அவர் செல்கிறார். அந்த நேரத்தில் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். யார் நபி தோழர், யார் நபி தோழர் சொல்லுங்க? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அழுது கொண்டிருக்கக்கூடிய நபி தோழர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் கேட்கிறார்கள், ஏன் நீங்கள் அழ வேண்டும், எதற்காக நீங்கள் அழுகின்றீர்கள்? அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது இந்த சமுதாயம், இவர்களிடம் தொழுகை மாத்திரம்தான் உரிய முறையிலே பேணப்பட்டுக் கொண்டிருந்தது. இப்போது இந்த தொழுகையும் பாழ்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொழுகையை கூட எப்படி ரசூலுல்லாஹ் எப்படி அதை கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த முறை தவறி அதை பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நபி தோழர் எதற்காக அழுதார், அவருடைய கண்கள் ஏன் கண்ணீர் வந்தது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அந்த தொழுகை முறையை மக்கள் மறந்து அதை பாழ்படுத்திக் கொண்டு அவர்கள் ஏதோ ஒரு முறையில இப்ப தொழ ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற கவலை. அப்ப இது எதனுடைய வெளிப்பாடு? இது மடமையின் வெளிப்பாடு, ஜஹாலத். இது என்னது? மடமையின் வெளிப்பாடேன். அப்ப தொழுகை என்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு வணக்கம், அது பற்றிய எளிமையே ஒருவர் பெறவில்லை என்று சொன்னால் இவ்வளவு பெரிய கைசேதம். இப்ப நறுமையான சகோதரர்களே, இப்ப நமக்கு மார்க்க கடமைகள் என்று இருக்கின்றன. நமக்கு இருக்கக்கூடிய மார்க்க கடமைகளில் வேலை தொழுகை இருக்கிறது. அதை அதற்கெல்லாம் முதன்மையானதாக தௌஹீத் ஓரிரை கொள்கை இருக்கிறது. அது சீராக இருந்தால்தான் நமது அமல்கள் அங்கீகரிக்கப்படும். அப்ப ஓரிரை கொள்கையை பற்றி, ஏகத்துவத்தை பற்றி நம்மிடம் சரியான தெளிவில்லை என்றால் என்ன நடக்கும்? நமது வணக்கங்கள் பாழ்பட்டு போகும். நமக்கு அதில் சரியான தெளிவில்லை என்று சொன்னால் நமது வணக்கங்கள் பாழ்பட்டு போகுமா இல்லையா? அதை பற்றி தெளிவான இல்ம் நம்மிடம் இருக்க வேண்டும். நர்மையான சகோதரர்களே, சிறுக்கை பயந்தவர்கள் யாரெல்லாம் இந்த சிறுக்க பயந்தாங்கன்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறுக்கை பயந்தார்கள். வஜ்னுபுனி வபனி அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் எனது சந்ததிகளையும் இந்த சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாத்து விடுவாயாக. இப்படி கேட்டது யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவரை நாம் ஏகத்துவத்துக்குரிய முன்னோடி என்று சொல்கிறோம், ஏகத்துவத்தின் முன்மாதிரி என்று சொல்கிறோம், ஏகத்துவத்தின் தந்தை என்று சொல்கிறோம். அதாவது இப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே சிறுக்க பயந்திருக்கிறாங்கடா, அப்ப நாங்க இவ்வளவு பயப்பட வேண்டும்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நறுமையான சகோதரர்களே, அப்ப ஓரிரை கொள்கை, ஏகத்துவம், அது பற்றிய தெளிவு நம்மிடம் இருக்க வேண்டும். உதாரணமா வைங்க, ஒருவர் பேணுதலாக தொழக்கூடிய ஒருவர், பேணுதலாக தொழுது வராருன்னு வைங்க, பேணுதலாக தொழுது வரக்கூடிய ஒருவர் இவரிடம் ஷைத்தான் ஒரு ரூட்ல வரான். நல்ல பேணுதலா தொழுறார். இவரிடம் ஷைத்தான் ஒரு ரூட்ல வருகிறான். அது எந்த ரூட் என்று சொன்னால், ஷைத்தான் தெரிவு செய்கின்ற ரூட் எது என்று சொன்னால், இவருக்கு எதில் அறிவில்லையோ, மார்க்க தெளிவில்லையோ அந்த ரூட்ல தான் ஷைத்தான் பிடிப்பான். அந்த ஒரு ரூட்ல ஷைத்தான் வந்து இவருடைய வாழ்க்கையில் என்னது, ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, இவர வாழ்க்கையில ஏதோ ஒரு நெருக்கடி வருது, இப்படியான சந்தர்ப்பத்தில் இவர் ஒரு ஜோதிடரை அணுகிறார். ஒரு ஜோதிடரை அணுகி அந்த ஜோதிடரிடம் போய் இவர் தனது நெருக்கடியை பற்றி அங்கு கேட்க ஆரம்பிப்பார் என்று சொன்னால், இவருக்கு வரக்கூடிய முதல் இழப்பு என்ன இழப்பு? ஈமான்ல ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும். இவருடைய 40 நாட்களுடைய தொழுகை அங்கீகரிக்கப்பட மாட்டார். 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அவர் எவ்வளவு பேணுதலாக தொழுது அந்த தொழுகை என்ன செய்யப்படுது? வீணாக்கப்படுதா இல்லையா? ஷைத்தான பாருங்க, அவன் எப்படி அந்த ப்ரொஃபிட் எடுக்கிறான்னு சொன்னா, இவர் 40 நாள் கஷ்டப்பட்டு தொழுது இருப்பாரு. 40 நாளுடைய தொழுகின்ற சாதாரண விஷயமா, ஒரு நாளுடைய ஐவேளை தொழுகை நாங்க இன்றைக்கு தொழுகிறது தெரியல, பலருடைய கேள்விக்குறியா இருக்கு அப்படியே இல்லையா? இப்ப நினைச்சு பாருங்க, 40 நாட்களுடைய தொழுகையை ஷைத்தான் பிடுங்கி எடுக்கிறாங்க. என்ன காரணம்? ஜஹல், மடமை. அவருக்கு தெரியாது, ஒரு ஜோதிடரிடம் சென்று நான் இதை கேட்டால் எனது 40 நாட்களுடைய தொழுகை அழிந்துவிடும் என்று அவருக்கு தெரியாது. அது இஸ்லாத்தை விட்டு கூட அவரை வெளியேற்றும், அதை உண்மைப்படுத்தினார் என்று சொன்னால். நறுமையான சகோதரர்களே, எனவே இல்ம் என்பது எவ்வளவு முக்கியமானது. அதிலும் நான் உங்களுக்கு சொல்ல வந்த விடயம் என்னவென்று சொன்னால், தொழுகை, ஐவேளை தொழுகை கடமை, ரமதான் மாத நோன்பு கடமை, 102% ஜகாத் வசதி உள்ளவர்களுக்கு கடமை, வாழ்நாள் ஒருமுறை ஹஜ் கடமை. இப்படி நம் மீது எவைகளெல்லாம் கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய அமல்களை பற்றி கற்பது கடமையா இல்லையா சொல்லுங்க பாபு? எந்த இபாதத் வணக்கம் எல்லாம் நம் மீது நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இபாதத்தை நாம் கற்பது கடமையா இல்லையா? என்ன பதில் வரும்? கற்பது கடமை.
நான் உங்களோட உள்ளத்தை நீங்க தொட்டு கேளுங்க, நீங்க உங்களோட வாழ்நாள்ல நபி வழி தொழுகை, நபி அவர்கள் தக்பீர் கட்டியதிலிருந்து சலாம் கொடுக்கும் வரை இப்படித்தான் தொழுதாங்க என்ற ஒரு புத்தகம் நீங்க படிச்சீங்களா? அப்படி ஒரு புத்தகம் வாசிக்கிறீங்களா? அல்ல அப்படியான ஒரு உரையை கேட்க வேண்டும், முழுமையாக நிறைவாக கேட்டு எனது தொழுகையை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஒரு முயற்சி செஞ்சிருக்கிறீங்களா? சல்லு கமார் ஐக்கு மூணு சல்லி, என்னை நீங்கள் எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறுதான் நீங்கள் தொழ வேண்டும். 40 வருடம், 30 வருடம், 20 வருடம் தொழுகின்றோம். தொழக்கூடியவருக்குரிய பிரதான கடமை என்ற இபாதத்துக்கு முன்பு இல்ம், ஹதீஸ்கள் எடுத்து படித்தாலும் குர்ஆன் எடுத்து படித்தாலும் அல்லாஹு தஆலா முதலில் இல்ம், இல்முக்கு பிறகுதான் இபாதத். உங்களுடைய இபாதத் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அங்கே இல்ம் இருக்க வேண்டும், அந்த இபாதத் தொடர்பான இல்ம் உங்களிடம் இருக்க வேண்டும். பண்டிக்குரிய நறுமையான சகோதரர்களே, இன்று மிக கவலையான விஷயம் இதுதான். என்ன, அந்த இபாதத்துக்கு எடுக்கப்படுகின்ற அந்த கவனம் அதை கற்றுக்கொள்வதற்கு எடுக்கப்படுவது கிடையாது. சில பொழுதுகள் நீங்க பார்க்கலாம், 5-6 லட்சம் 7 லட்சம் செலவழிச்சு, அல்லது 3-4 லட்சம் செலவழிச்சு ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்கள் அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை பற்றி எந்த அறிவும் அவனும் இருக்காது, அதை பற்றி தெளிவு இருக்காது. தான் செய்யக்கூடிய ஹஜ் அது எந்த முறையை சார்ந்தது என்று அவருக்கு தெரியாது. அந்த கிரானா இஃப்ராதா சமத்து அவருக்கு தெரியாது, ஆனால் பல லட்சங்களை செலவழிக்கிறார். எனவே நறுமையான சகோதரிகளே, இல்ம் என்பது அவ்வளவு முக்கியமானது. அதுவும் நாங்கள் நம் மீது கடமையாக்கப்பட்ட வணக்கங்களா, நாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் படித்தாக வேண்டும். தொழுகையினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும், தக்பீர் கட்டியதிலிருந்து சலாம் கொடுக்கும் வரை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தொழுகை முறை எப்படி இருந்தது, இந்த ஹதீஸை பாருங்க, புகாரில பதிவாகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கப்பர ஃபி ஸலாம், நபி அவர்கள் தொழுகைக்காக தக்பீர் சொன்னால் சகத ஹுனையா, நபி அவர்கள் சற்று மௌனமாக இருப்பார்கள். சரி, என்ன செய்வாங்க, மௌனமாக இருப்பார்கள். கப்ல அன் யக்ரா, அவர்கள் ஓதுவதற்கு முன்னால், ஃபகுல்து யா ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ரசூலிடம் போய், பி அபி அன்த வ உம்மி, எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யா ரசூலுல்லாஹ், எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அல்லாஹ்வுடைய ரசூலே, நீங்கள் தக்பீர் கட்டியவுடன் அமைதியாக மௌனமாக இருக்கிறீர்கள், தக்பீர் கட்டியவுடன் மௌனமாக இருக்கிறீர்கள், அதன் பிறகுதான் ஓதுகிறீர்கள், சிறிய ஒரு மௌனம். நீங்கள் மௌனமாக இருக்கும் போது அல்லாஹ்வுடைய ரசூலே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நறுமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அகூலு அல்லாஹும்மா பாஇத் பைனி வ பைன கதாயா கமா பாஅத்த பைன அல் மஷ்ரிக் வல் மக்ரிப், அல்லாஹும்மா நக்கினி மின் கதாயா கமா யுனக்க அஸ்ஸௌப் அல் அபியத் மின் அத் தனஸ், அல்லாஹும்மா அஃபில்னி மின் கதாயா பிஸ்ஸல்ஜ் வல் மாஇ வல் பர்த். சில வார்த்தைகள் மாற்றங்களும் அதில் இருக்கிறது. இந்த செய்தியில் நாம் என்ன விளங்குகிறோம் என்று சொன்னால், சுபஹானல்லாஹ், தொழுகையில் தக்பீர் கட்டிய உடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருக்கக்கூடிய அந்த நேரம், ரசூலுல்லாஹ் மௌனமாக இருக்கக்கூடிய நேரம் தானே, அதை பற்றி நாம் ஏன் கேட்க வேண்டும் என்று சஹாபாக்கள் இருந்தாங்களா என்றால் இல்லை. அவர்களுடைய ஆர்வம், அவங்க வந்து கேட்டதால்தான் நமக்கு இந்த துவா கிடைச்சது. அவர்களுடைய ஆர்வத்தின் மூலம், அவர்கள் கேட்ட காரணத்தால் தான் நமக்கு இந்த துவா கிடைத்தது, இந்த பிரார்த்தனை. எவ்வளவு அற்புதமான ஒரு பிரார்த்தனை இது! தக்பீர் கட்டியவுடன் ஒருவர் ஓதக்கூடிய, தொழுகையில் ஓதக்கூடிய துவாக்கள் எவ்வளவு சிறப்பு மிக்கவைகள்! நீங்க தொழுகையில் ஓதக்கூடிய துவாக்கள் தொழுகைக்கு வெளியிலே ஓதுவதை விட சிறப்பானதேன், அவைகள் அங்கீகரிக்கப்படும். தொழுகை என்பது நீங்கள் ரப்போடு உரையாடுகிறீர்கள், ரப்போடு உரையாடுகின்ற இடம்தான் தொழுகை. நறுமை சகோதரர்களே, اللهم باعد بيني وبين خطاياي كما باعدت بين المشرك والمغرب, يا الله எனக்கும் எனது பாவங்களுக்கு மத்தியிலும் கிழக்குக்கு மேற்கு மத்தியில் எவ்வளவு தொலைவு இருக்கிறதோ அதுபோன்ற ஒரு தொலைவை ஏற்படுத்துவாயாக, ஒரு தூரத்தை ஏற்படுத்துவாயாக. அதே போன்று எனது பாவங்களை எப்படி ஒரு வெண்மையான ஒரு ஆடை அழுக்கிலிருந்து சுத்தப்படுத்தப்படுகின்றதோ அதுபோன்று எனது பாவங்களை விட்டு என்னை சுத்தப்படுத்தி விடுவாயாக, எனது பாவங்களை சுத்தப்படுத்துவாயாக. அதே போல எனது பாவங்களை தண்ணீரை கொண்டும், குளிரான நீரை கொண்டும், பனி கட்டியை கொண்டும் கழுவுவாயாக. இப்படி ஒரு துஆ, சுலுகையில் தக்பீர் கட்டியவுடன் ஓதப்படுகின்ற ஒரு சிறப்பான ஒரு துஆ இது. இந்த உம்மத்துக்கு கிடைத்ததென்றால் அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய கல்வியை தேடுதலின் ஆர்வம், அவங்க இல்மை தேடியதன் ஆர்வம் தான் இந்த துஆ நமக்கு பொக்கிஷமாக கிடைத்தது. எனவே நறுமையான சகோதரர்களே, இது நபித்தோழர்களிடம் இல்மை தேடுவதில் காணப்பட்ட அந்த ஆர்வம், அவரிடம் காணப்பட்ட அந்த பேர் ஆர்வத்தின் காரணத்தால் இது கிடைக்கிறது. எனவே இந்த ஆர்வத்தை நாம் நமக்குள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் உள்ளத்தை தான் பார்க்கிறான். அல்லாஹு தஆலா பார்ப்பது உள்ளத்தை, நமக்குள் இருக்கக்கூடிய ஆர்வம் எவ்வளவு அதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆர்வத்துக்கு ஏற்பதான் ரப்புல் ஆலமீன் நம்மோடு நடந்து கொள்கிறான். நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த உண்மை தன்மையுடைய அளவுக்குத்தான் அல்லாஹ் எம்மோடு நடந்து கொள்கிறான். உண்மையில் நம்மிடம் மார்க்க கல்வியை தேடுவதில் ஆர்வம் இருக்கிறதா, அந்த தேட்டம் இருக்கிறதா, அதில் பேர் ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கிறோமா, நிச்சயமாக அல்லாஹு தஆலா அந்த வழியை எளிதாக்கி தருவான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இல்முக்கு வழி எளிதாக்கப்படும் என்றால் அந்த வழி எதற்கு எளிதாக்கப்படுகிறது? சொர்க்கத்துக்கு. அப்படிதானே, இல்முக்கு உங்களுக்கு வழி எளிதாக்கப்படுகிறது என்றால், அந்த இல்மை தேடுவதற்குரிய வழியில் நீங்கள் பயணிக்கிறீர்கள் என்று சொன்னால், அது நீங்க சொர்க்கத்தை நோக்கி பயணிக்கிறீங்கன்னு பொருள். ஹதீஸ் அப்படிதான் சொல்லுது, நீங்கள் பயணிப்பது சொர்க்கத்தை நோக்கி. அப்ப இந்த பயான்ல வந்து உட்கார்றீங்கன்னு சொன்னா, இது நீங்க என்னது, சொர்க்கத்தை நோக்கிய பயணம். இது சொர்க்கத்தை நோக்கிய பயணம், இதை நாம் மறந்துவிடக் கூடாது. என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று நபித்தோழர்கள், அதாவது அபு ஹுரைரா ரலியல்லாஹுடைய இந்த செய்திகளை நான் உங்களுக்கு ஒவ்வொன்றாக சொல்லி வருகிறேன். அவர்களுடைய அந்த இல்மை தேடுவதனுடைய ஆர்வம், அவங்க ஒரு முறை அல்லாஹுடைய ரசூலிடம் வந்து சொல்கிறார்கள், புகாரில பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, யா ரசூல் அல்லாஹ் இன்னி அஸ்மஉ மின்க ஹதீஸன் கதீரா அன்ஸா, யா ரசூல் அல்லாஹ் நான் உங்களிடம் நிறைய செய்திகளை வந்து கேட்கிறேன், ஆனால் மறந்து விடுகிறேன், மறந்து விடுகிறேன் யா ரசூல் அல்லாஹ், அதற்கு தீர்வை சொல்லுங்கள், அதற்குரிய தீர்வு மறக்காமல் இருக்க வேண்டும். அப்ப ரசூல் சொன்னாங்க, உங்களுடைய அந்த ஆடை அதனுடைய விரிப்பை நீங்கள் விரியுங்கள். அந்த அதை விரிக்கிறார்கள். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையோ அதிலே போடுவது போன்றிருந்தது, அதை நான் அப்படியே இறுக பிடித்து அதை அணைத்துக் கொள்கிறேன். அதன் பிறகு நான் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன எந்த செய்தியையும் நான் மறக்கவில்லை. நறுமை சகோதரர்களே, இன்று நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள், குர்ஆனுடைய சுன்னாவுடைய விஷயங்களை நாம் மறக்காமல் இருக்க வேண்டும் என்றால், அதற்கு மிகப்பெரிய மருந்து என்னது என்றால், நாங்கள் பாவங்களை விட்டு விலகி இருப்பது. நமது உள்ளத்தில் இந்த இல்ம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், நாம் கற்கக்கூடிய விஷயங்கள் அவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், நாம் பாவங்களை விட்டு விலக வேண்டும். பாவங்கள் என்ற அந்த இருள் என்ன செய்யும் என்று சொன்னால், அந்த உள்ளத்தின் அந்த பிரகாசத்தை அணைக்கக்கூடியதாக அது இருக்கிறது. இனர்மையான சகோதரர்களே, நீங்கள் பாருங்கள் இந்த செய்தியை, அதாவது மாலிக் இப்னு ஹுவைரிஸ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அறிவிக்கிறார், வாலிபர்கள் அவங்க சொல்லுவாங்க, இளைஞர்களாக சம வயதுடையவர்களாக இருந்த ஒரு காலத்தில் அல்லாஹுடைய ரசூலுடன் வந்து 20 நாட்கள் தங்கினோம். இப்ப வந்து ஒரு அவர் ஒரு மணி நேரம் பயன்ல உட்கார முடியல. இன்று என்னது, ஒரு மணி நேரம் பயன்ல உட்காரதே பெரிய பிரச்சனையா இருக்கு. அவங்க எத்தனை 20 நாட்கள் வந்து அல்லாஹுடைய ரசூலுடன் வந்து அல்லாஹுடைய ரசூலோடு இருக்கிறார்கள். இந்த நிறைய பேரை பாத்தீங்கன்னா சொன்ன பயானுக்கு வாங்கடா, நாங்க லைவ்ல பாத்துக்கொள்றோம்ன்றாங்க. எப்படி அப்படியே மாறுது, அவங்க என்ன சொல்றாங்க, பயான்களுக்கு வாங்கன்னு போய் மக்கள் அழைச்சா இப்பதான் யூடியூப்ல அங்க இங்க எல்லா இடத்துல பயான் தானே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. பயான்கள் நாங்க அதிலே பார்த்துக்கொள்வோம், வேற லைவ் வேற பண்றாங்க. இப்படி மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இப்படி ஒரு நிலை என்ன செய்யறாங்க. அப்ப எளிமை நாங்க ஒரு மஜ்லிஸ்ல போய் அமர்ந்து அதை கற்றுக்கொள்வதன் மூலம் கிடைக்கக்கூடிய பாக்கியம், சுபஹானல்லாஹ், நாங்க இப்ப அமர்ந்து இருக்கிறோம் என்றால் நம்மை சூழ்ந்து வானவர்கள் இருக்கிறார்கள், வானவர்கள் நமக்காக துஆ செய்கிறார்கள், அல்லாஹுடைய ரஹ்மத் நம்மை சூழ்ந்திருக்கிறது, அல்லாஹுடத்தில் நாம் நினைவு கூறப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் எம்மை பற்றி மலக்குகளிடம் பெருமையோடு பேசுகிறான், இவ்வளவு பாக்கியங்கள் இருக்கிறது இதுல. அப்ப இதையெல்லாம் எதன் மூலம் இருக்கிறார்கள் என்று என்ன சொல்றாங்க, இந்த மார்க்கத்தை நாங்க எப்படி எளிதாக இருக்கிறோம் என்று சொல்லி மக்கள் நினைத்த மார்க்கத்துடைய பெருமதியும் அந்த உள்ளங்கள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏன், எந்த சிரமம் இல்லை, எந்த சிரமம் இல்லாமல் மார்க்கம் இலகுவாக கிடைக்குது, அதே போன்ற அதனுடைய பெருமதி தெரியவில்லை. நறுமையான சகோதரர்களே, பெண்கள் பகுதியில் கொஞ்சம் அமைதியா இருந்தது. அப்ப எனவே இப்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி, இந்த நபித்தோழர் சொல்கிறார், நான் 20 நாட்கள் அல்லாஹுடைய ரசூலோடு தங்கினோம், தங்கி என்ன செஞ்சோம், மார்க்கத்தை தான் படித்தோம், மார்க்கத்தை தான் கற்றோம், நமது குடும்பத்தின் பக்கம் நாம் செல்ல வேண்டும் என்ற அந்த உணர்வு தேவை நமக்கு ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுடைய குடும்பத்தார் பக்கம் நீங்கள் சென்று என்ன செய்ய, தொழுகை அவர்களுக்கு மத்தியில் நிலைநாட்டுங்கள், அல்லிமூகும், தொழுகை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். நாங்கள் தொழுகை கற்றுக் கொடுத்துருக்கிறோமா? கொஞ்சம் கேட்டு உங்களை உள்ளத்துல கை வச்சு கேளுங்க. மனைவி பிள்ளைகள்லாம் உட்கார வச்சு தொழுகை கற்றுக் கொடுத்துருக்கிறோமா? இப்படிதான் தொழ வேண்டும். தொழுகையுடைய முறை இப்படித்தான். இப்படிதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தந்தாங்க. அப்படி எப்பயாவது செஞ்சிருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், உங்களுடைய குடும்பத்தினருக்கு தொழுகையை கற்றுக் கொடுங்கள். அதே போன்று வமுருகும், தொழுகை அவர்களுக்கு ஏவுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வசல்லூ கமா ரஐதும் யுஸல்லி. இப்ப 20 நாட்கள் வந்து தங்கி இருக்கிறீங்க. இப்ப என்னுடைய தொழுகை முறையை நீங்க பார்த்தீங்க, இந்த 20 நாட்கள் நான் எப்படி தொழ கண்டீர்களோ அது போன்றுதான் நீங்கள் தொழ வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். நறுமையான சகோதரர்களே, சஹாபிய பெண்மணிகளும் சளைத்தவர்களாக இருக்கவில்லை. சஹாபிய பெண்மணிகள் நீங்க எடுத்து பாருங்க, புகாரியில பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, அபூ சயீத் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, பெண்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடம் வந்து எதை முறையிட்டாங்க? பெண்கள் எதை முறையிட்டார்கள்? உலகத்தினுடைய செல்வ செழிப்புகளை நமது கணவன்மார்கள் தருகிறார்கள் இல்லை, நமக்கு நகைகள் வாங்கி தருகிறார்கள் இல்லை, நமக்கு அது வாங்கி தருகிறார்கள் இல்லை, இப்படியா முறையிட்டாங்க? இதை சொல்லியா வந்தார்கள்? எதை முறையிட்டாங்கன்னு பாருங்க. சுபஹானல்லாஹ். அவங்க அதாவது கலபனா அலைக ரிஜால், அதாவது ஆண்கள் எம்மை மிகைத்து விட்டார்கள். எப்படி என்று சொன்னால், அவங்களுக்கு கூடுதலாக மார்க்கத்தை படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, சந்தர்ப்பம் இருக்கிறது, அதைத்தான் முறையிடுறாங்க. அவங்க ஏழ்மையில் இருந்தாலும் அவர்கள் வசதியற்று இருந்தாலும் அவங்க அதெல்லாம் முறையிட வரல. எதை முறையிட்டார்கள்? அல்லாஹ்வுடைய ரசூலிடம் சஹாபிய பெண்கள் வந்து, யா ரசூலல்லாஹ், அதாவது ஆண்களுக்கு நீங்க எப்படி மார்க்க உபதேசங்கள் மார்க்க உரைகள் செய்கின்றீர்களோ அது போன்று பெண்களாகிய எங்களுக்கும் ஒரு நாளை ஒதுக்குங்கள் கேட்கிறாங்க. பெண்களாகிய எங்களுக்கும் ஒரு நாளை ஒதுக்குங்கள். இஸ்லாம் பெண்களுக்கு கல்வியை மறுத்துச்சா? எவ்வளவு பெரிய ஆதாரம் பாருங்க. இஸ்லாம் என்ன செய்து பெண்களுக்கு கல்வியை மறுக்குது என்றெல்லாம் அர்த்தமற்ற குற்றச்சாட்டுகள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளை பெண்களுக்கு ஒதுக்கினார்கள். சுப்ஹானல்லாஹ். பெண்களுக்கு ஒரு நாளை ஒதுக்கினார்கள். ஒதுக்கி அவர்களுக்கு மார்க்க உபதேசம் செய்தார்கள், மார்க்க விளக்கம் கொடுத்தார்கள். நறுமையான சகோதரர்களே, அவ பெண்கள் கூட எதில் ஆர்வமாக இருந்தாங்க? மார்க்கத்தை தேடுவதிலும் மார்க்கத்தை கற்பதிலும் ஆர்வமாக இருந்தார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் அந்த இல்மை பெறுவதென்பது ஒரு வணக்கத்தை நிறைவாக செய்வதற்கு, அல்லாஹ் எப்படி செய்தால் பொருந்திக் கொள்வானோ அப்படி செய்வதற்கு அந்த இல்ம் நமக்கு மிக உதவியாக இருக்கும். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போன்று பாருங்கள், நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், புகாரியிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை ரிவாயத் செய்கிறார்கள், அல்லமனி நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஷஹுத, ரசூலுல்லாஹ் எனக்கு தஷஹுதை கற்றுத் தந்தார்கள். தஷஹுதன் என்ன? அத்தஹியா. எப்படி கற்றுத்தந்தாங்கன்னு சொன்னா, எனது கையை அவர்களுடைய கையோடு வைத்தவர்களாக, ரசூலுல்லாஹ் அவரோட கையை பிடித்து, யார் நபித்தோழர்? அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவருடைய கையை பிடித்து ரசூலுல்லாஹ் தஷஹுதை எனக்கு கற்றுத் தந்தார்கள். அத்தஹியாது லில்லாஹி வஸ்ஸலவாது வத்தய்யிபாது அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஅஷ்ஹது அன் முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. ரசூலுல்லாஹ் அதை கற்றுக் கொடுக்கும் போது எப்படி செஞ்சாங்க? அவனுடைய கையை பிடித்து கற்றுக் கொடுக்கிறாங்கன்னு சொன்னா அது என்ன செய்யும்? அப்ப எந்த அளவு ரசூல் நாங்க சஹாபாக்களோடு நெருக்கமாக இருந்தாங்க நினைச்சு பாருங்க. ஒரு ஆசிரியர் மாணவர்களோடு எப்படி நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஆதாரமா இல்லையா? எப்படி ரசூல் நாங்க நடந்து கொண்டாங்க? அப்ப அவங்க உள்ளத்தில் அது எவ்வளவு பெரிய ஒரு குளிர்ச்சி ஏற்படுத்திருக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் எனது கையை பிடித்து கற்றுத் தந்தார்கள் சொல்றாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் எனது கையை பிடித்து எனக்கு தஷஹுதை கற்றுத் தந்தார்கள். உங்களுக்கு சரி, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. அந்த துஆவை கற்றுக் கொடுக்கிறதுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? முஆதே, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்கிறார்கள். முஆதே, நான் உன்னை நேசிக்கிறேன், இன்னி ல உஹிப்புக். இது சஹாபாக்களுக்கு இந்த உலகம் உலகத்தில் உள்ள அனைத்து கிடைப்பதை விடவும் சிறந்த வார்த்தை. சஹாபாக்கள் எப்படி இந்த வார்த்தை, இந்த உலகம் உலகத்தில் உள்ள அனைத்தும் கிடைப்பதை விட இது மிகச்சிறந்த வார்த்தை. யாருடைய அன்பு? அல்லாஹுடைய ரசூலுடைய முஹப்பத் சொல்றாங்க, மாதை நான் உன்னை நேசிக்கிறேன், அல்லாஹ் இன்னி லஉஹிப்புக என்று சொல்லிவிட்டு இதை ஒவ்வொரு ஃபரலான தொழுகைக்கு பிறகு நீ ஓதி வருவதை விட்டுவிடக் கூடாது என்று கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்மா அய்னி அலா திக்ரிக் வ ஷுக்ரிக் வ ஹுஸ்னி இபாததி. அவருக்கு மறக்குமாது ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க, மாதே நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைகளை மறப்பாங்களா? நறுமை சகோதரர்களே, இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த சமுதாயத்தை பண்படுத்தினார்கள், அந்த உள்ளங்களை எப்படி ரசூலுல்லாஹ் பயிற்றுவித்தார்கள், எவ்வளவு அதில் அன்பு செலுத்தினார்கள் என்பதற்கு இந்த செய்திகள் மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. அதே போன்று பாருங்கள், முஸ்லிமுடைய மற்றும் ஒரு செய்தி, அப்துல்லாஹ் பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு தெரியும், சஹாபாக்கள் இல்மில் மிகவும் சிறப்பு பெற்று விளங்கக்கூடிய சஹாபாக்களின் நபி தூதர்கள் ஒருவர் யாரு, அப்துல்லாஹ் பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த சிறப்பு என்ன தெரியுமா, யாராவது அல்லாஹ் அல் குர்ஆனை எப்படி இறக்கி அருளினானோ அது போன்று ஓத விரும்புவர் யாரை போன்று ஓதட்டும், அப்துல்லாஹ் இப்னு மசூதை போன்று ஓதட்டும் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அவ்வளவு சிறப்பு பெற்ற நபித்தோழர், அவ்வளவு சிறப்புக்குரிய நபித்தோழர். அவர் சொல்கிறார், அல்லமனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹ் அத்தஷஹுத கஃப பைன கஃபைஹி கமா யுஅல்லிமுனி சூரத மினல் குர்ஆன். அதாவது ரசூலுல்லாஹ் எனது கையை பிடித்துக் கொண்டு எனக்கு தஷஹுதை கற்றுத்தந்தார்கள், எப்படி என்றால் குர்ஆனில் உள்ள சூராக்கள் அத்தியாயங்களை கற்றுத்தருவது போன்று. இப்ப குர்ஆனில் உள்ள சூராக்களை அத்தியாயங்கள் ரசூலுல்லாஹ் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கற்றுக் கொடுத்திருப்பாங்க, அந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்து எனக்கு ரசூலுல்லாஹ் தஷஹுதை கற்றுத்தந்தார்கள். அப்ப இது ரசூலுல்லாஹ் கற்பித்தல் முறையாக இருந்தது. அப்ப சஹாபாக்கள் அதில் எவ்வளவு கவனம் எடுத்தாங்க என்பதற்கு இந்த செய்தி சான்றாக இருக்கிறது. நேர்மையான சகோதரர்களை, கிராமப்புற மக்கள், இது பிரபலம் பெற்ற சஹாபாக்கள், அதே போன்ற சஹாபிய பெண்மணிகள், அதே போன்று கிராமத்தில் இருந்து வருவார்கள். கிராமப்புறத்தவர்கள் என்று சொன்னால் அவங்கள்ட்ட என்னது, ஒரு முழுமையான ஒரு மார்க்க அறிவு இருக்காது, அதில் குறைவு இருக்கும். அப்படியானவங்க வருவாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. அப்படி ஒரு முறை ஒருவர் வருகிறார், முஸ்லீம்ல பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, ஒரு கிராமப்புற மனிதர் வருகிறார், வந்து ரசூலுல்லாஹ்ட்ட எப்படி கேட்கிறாங்கன்னு பாருங்க, அல்லின்னி கலாமன் அக்கூலு, எனக்கு சில வார்த்தைகளை கற்றுத்தாருங்கள், அதை நான் சொல்லி வர வேண்டும், நான் அதை சொல்ல வேண்டும், அப்படியான சில வார்த்தைகளை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று அல்லாஹுடைய ரசூலிடம் கேட்கிறார். நறுமையான சகோதரர், இன்று நாம் அதாவது தொழில்நுட்பம் விஞ்ஞானம் இவைகள் எல்லாம் முன்னேறி ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் மனிதனுடைய பண்பாட்டை எடுத்தாலும் ஒழுக்கத்தை எடுத்தாலும் மார்க்க பேணுதல் எடுத்தாலும் என்னது, அவைகள் எல்லாம் எனது மங்கிக் கொண்டு போகின்ற ஒரு காலம். எவ்வளவுதான் இதெல்லாம் முன்னேறிவிட்டாலும் அடுத்த பக்கத்தை நாங்கள் பார்க்கிறோம் என்னது, பண்பாட்டிலும் ஒழுக்கத்திலும் மார்க்க பேணுதல் இதிலெல்லாம் குறைவு. அன்றைய அந்த சமுதாயத்தை எடுத்து பாருங்க, கிராமப்புறத்தில் ஒரு மனிதர் வருகிறார், அல்லாஹ்வுடைய ரசூலிடம் வந்து கேட்கிறார், யார் ரசூலல்லா, அல்லாஹுவை திருப்திப்படுத்துகின்ற வார்த்தைகள், அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்று தருகின்ற வார்த்தைகள், அப்படியான வார்த்தைகளை கற்றுத்தாருங்க என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ், அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹு அக்பர் கபீரா, வல்ஹம்து லில்லாஹி கசீரா, சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், வலா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹில் அஸீஸில் ஹகீம். ரசூலுல்லாஹ் இதெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க, இவ்வளவு வார்த்தைகளையும் சொல்லிக் கொடுத்தார்கள். அப்ப அவர் கேட்கிறார், கிராமப்புறத்து மனிதரா இல்லையா, அவருடைய கேள்வி அடுத்து பாருங்க, ஃபஹாஉலாய் ரப்பி, இதெல்லாம் அல்லாஹ் ரப்புக்குரியது, இந்த ரப்ப புகழ்றதுதான், ரப்பை புகழ்வதும் போற்றுவதும் அவனை பெருமைப்படுத்துவதும் அவனை துதிப்பதும் அதான் இந்த வார்த்தைகள். அப்ப இதெல்லாம் ரப்புக்குரியவைகள், எனக்குரியது எங்கன்னு கேட்கிறார், இதெல்லாம் ரப்புக்குரியது எனக்குரியது எங்கே, சொல்லுவாங்க திரும்ப கற்றுக் கொடுறாங்க, உமக்குரியதா, அல்லாஹும் மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வர்ஸுக்னி, நாலு விஷயங்கள் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க, நான்கு விஷயங்களை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும் மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, வர்ஹம்னி எனக்கு அருள் புரிவாயாக, வஹ்தினி எனக்கு நேர்வழி காட்டுவாயாக, வர்ஸுக்னி எனக்கு வாழ்வாதாரங்கள் அனைத்தையும் வழங்குவாயாக என்று ரசூலுல்லாஹ் நாலு விஷயங்களை கற்றுக் கொடுத்தாங்க. அப்ப இந்த துஆ எல்லாவற்றையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு துவா, நல்லா இந்த துவா எடுத்தீங்கன்னு சொன்னா உலகத்தையும் மறுமையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு துவா, உலகத்தையும் மறுமையும் உள்ளடக்கக்கூடிய துவா, வர்ஸுக்னி என்றா நீங்க உலக வாழ்க்கையில உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குதோ அனைத்தையும் அது உள்ளடக்கும். வர்சுகுனி என்ற வார்த்தை, உலக வாழ்க்கையில் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த அனைத்தையும் உள்ளடக்கக்கூடிய வார்த்தை தான் வர்சுகுனி. அதே போல அல்லாஹு மகஃபர்லி மன்னிப்பு, வர்ஹம்னி அல்லாஹுடைய அருள், வஹ்தினி நேர்வழி, இதை தவிர வேறொன்றும் இல்லை, இவைகள் தான். இது அனைத்தையும் உள்ளடக்கிவிட்ட வார்த்தைகள் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹு மகஃபர்லி வர்ஹம்னி வஹ்தினி வர்சுகுனி. எனவே நறுமையான சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், அந்த சஹாபாக்களிடம் இந்த இல்மிலே காணப்பட்ட அந்த ஆர்வத்துக்கு அடுத்து நீங்க மற்றும் ஒரு சான்றை நீங்கள் பார்க்கலாம். அருமையான சகோதரர் புகாரில பதிவாகக்கூடிய செய்தி, நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்று சொன்னால், நாங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டால் அதை செயல்படுத்த வேண்டும் என்ற அந்த ஆர்வம் நமக்குள் இருக்க வேண்டும். அதை செயல்படுத்த வேண்டும் என்ற அந்த ஆர்வம் இருக்கிறதே, அது அது வந்து அல்லாஹு தஆலா நமக்கு அவனுடைய தௌஃபீக் கிடைக்கும். அல்லாஹுடைய தௌஃபீக் என்றால் ரசூலுல்லாஹி சொல்றாங்களா இல்லையா, அதாவது அல்லாஹு தஆலா ஒரு அடியான் மீது ஹைரை நாடிவிட்டால் அல்லாஹ் அந்த அடியானை பயன்படுத்துகிறான். அல்லாஹ் ஒரு அடியான் மீது ஹைரை நன்மையை நாடிவிட்டால் அல்லாஹ் அந்த அடியானை பயன்படுத்துவான். இப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, எப்படி பயன்படுத்துறது, என்ன பயன்படுத்துதல், எப்படி பயன்படுத்துவான் கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹுடைய ரசூல் அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள், மரணிப்பதற்கு முன்னால் அவனுக்கு நல்ல அமல்கள் செய்வதற்கு அல்லாஹு தஆலா சந்தர்ப்பங்களை உருவாக்குவான். சந்தர்ப்பத்தை நாம் உருவாக்கல, நல்லா புரிஞ்சுக்கணும், சந்தர்ப்பங்கள் இருக்குதே அது ரப்புல் ஆலமீன் உருவாக்க வேண்டும். நன்மைகள் செய்வதற்கும், நமது வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வெளிப்படுவதற்கும். இப்ப நாங்க ஒரு செய்தியை படிச்சுக்கிறோம், என்ன, ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய, விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஒரு மோசமான பெண், அதாவது சாகத்தோடு இருந்த ஒரு நாய்க்கு நீர் புகட்டிய காரணத்தால் அவள் மன்னிக்கப்பட்டு அவள் சொர்க்கத்துக்கு செல்கிறாள். இந்த ஹதீஸ் படிச்சுக்கிறோமா இல்லையா, கேட்டிருக்கிறோம். இப்ப இந்த ஹதீஸ்ல நீங்க பாருங்க, அதாவது ஒரு சாகத்தோடு உள்ள ஒரு நாயை அந்த இடத்தில் கொண்டு வந்து சேர்த்தது யாரு, நடப்புல அல்லாஹ். அந்த பெண்ணுக்கு அந்த இடத்துல தண்ணீரை புகட்டுவதற்குரிய ஒரு கிணறு இருக்க வேண்டும், அது அங்க இருக்கணுமா இல்லையா, ஒரு கிணறு இருக்க வேண்டும். அதற்கான அந்த சூழலை அங்கு உருவாக்கியது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். இதுதான் தௌஃபீக், இதுதான் என்னது, இதுதான் தௌஃபீக். அப்ப உங்களுக்கு நன்மையை, நன்மைக்குரிய சூழலை அல்லாஹ் உருவாக்க வேண்டும். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் அந்த பெண்மணியை மன்னித்து சுவர்க்கத்தில் நுழைவிக்க நாடுகிறான். அதற்குரிய சூழலை அல்லாஹ் அமைக்கிறான், அதற்குரிய சூழலை ரப்புல் ஆலமீன் அமைத்து கொடுக்கிறான். இதுதான் தௌஃபீக். எனவே நறுமையான சகோதரர்களே, இது நமக்கு கிடைக்க வேண்டும். இது நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நமக்கு அந்த ஆர்வம் நமக்குள் இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ், அதாவது பொதுவாக கேட்ட நான்கு கேள்விகள் உங்களுக்கு தெரியும். சபையில சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் நான்கு கேள்வி கேட்கிறாங்க, நான்கு கேள்விக்கும் பதிலளித்த நபித்தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. நான்குக்கும் பதிலளித்தது யாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு. முதல் கேள்வி என்ன, இன்று யார் உங்களில் நோன்போடு இருக்கிறார்கள், பதில் சொன்னது யாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அதே போன்று இன்று உங்களில் யார் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றது, பதிலளித்தவர் அபூபக்கர் ரலியல்லாஹு, நான் தான் யார், நான் யார் சொல்லலாம். இன்று உங்களில் ஒரு ஏழைக்கு உணவளித்தது யார் என்று கேட்கிறாங்க, அதற்கு பதிலளித்ததும் அவர்கள் தான், நான் இன்று ஒரு ஏழைக்கு உணவளித்தேன் யார் சொல்லலாம். இன்று ஒரு உங்களில் யார் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க சென்றது, அதற்கும் பதில் சொன்னது அவர்தான், நான் இன்று ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க சென்றேன். எத்தனை விஷயங்கள், நான்கு விஷயங்கள். என்னென்னது சொல்லுங்க, நோன்பு, சுன்னத்தான ஒரு நோன்பு, அடுத்தது ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லுதல், அதே போன்ற ஒரு நோயாளியை நோய் விசாரித்தல், ஒரு ஏழைக்கு உணவளித்தல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், இப்ப யாருடைய விஷயத்தில் இந்த நான்கும் ஒரே நாளில் சேர்ந்து விடுகிறதோ அவர் சுவர்க்கம் நுழைந்து விட்டார். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு இடம் அல்ல இது, பல இடங்கள், அதில் ஒன்று இது. அவர்களுக்கு சொர்க்கம் நன்மாராயம் கூறப்பட்ட இடங்களில் இதுவும் ஒன்று. என்ன, சுபஹானல்லாஹ், நீ நினைச்சு பாருங்க, அப்ப அந்த நான்கு விடயங்களையும் ஒரே நாளில் செய்வதற்குரிய சூழலை ஏற்படுத்தி கொடுத்து யார், ஒரு நோயாளி இருக்க நோய் விசாரிக்க செல்வதாக இருந்தால், ஒரு ஜனாசா மரணித்தால் தான் பின்தொடர்ந்து செல்லலாம், அதை உயிரை கைப்பற்றுவது அல்லாஹ், அவன் செய்ய வேண்டும் அதை. வேலை அல்லாஹு தஆலா தான் ஏழைகளையும் செல்வந்தர்களையும் அவன் தான் உருவாக்குகிறான். இப்படியான அந்த எல்லா சூழலையும் உருவாக்கி அந்த நான்கு கேள்விகளையும் அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டு அவங்க அதுக்கு அனைத்துக்கும் நான் என்று சொல்கிறாங்கன்னா இது தௌஃபீக். அப்ப அருமையான சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், அப்ப நன்மைகள் செய்வதில் நமக்குள் எந்த அளவு ஆர்வம் இருக்கிறதோ அந்த அளவு அல்லாஹு தஆலா வழியை எளிதாக்கி தருவான். அல்லாஹு தஆலா வழியை எளிதாக்கி தருவான். இந்த ஹதீஸ பாருங்க, இந்த செய்தி அதாவது புகாரியிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி. அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், ஒரு நாள் தொழுகையில ரசூல் அங்க தொழுகை நடத்துறாங்க. அந்த தொழுகையில் ஒரு மனிதர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் சொல்கிறார் அல்லாஹு அக்பர் கபீரா. நல்ல கவனி, வார்த்தைகள் ஊட கவனி. அல்லாஹு அக்பர் கபீரா والحمد لله كثيرا وسبحان الله بكرة وأصيلا. அல்லாஹுவை போற்றி பெருமைப்படுத்தி அவனை புகழ்ந்து காலையிலும் மாலையிலும் அல்லாஹ் தூய்மையானவன் என்ற இந்த வார்த்தைகள். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடித்துவிட்டு கேட்கிறார்கள், இதை சொன்னது யார், இந்த வார்த்தைகளை சொன்னவர் யார்? அப்ப ரசூலுல்லாஹி இப்படி கேட்டபோது ஒரு தோழர் சொல்கிறார், யார் ரசூலுல்லாஹ், நான் தான் இதை சொன்னேன். கதவுகள் எல்லாம் இந்த வார்த்தைகளுக்காக திறக்கப்பட்டன. இந்த வார்த்தைகளுக்காக வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டன. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இதை எப்போது நான் அல்லாஹ்வுடைய ரசூலிடமிருந்து செய்யமடுத்தேனோ அன்றிலிருந்து நான் இதை ஓதுவதை விடவே இல்லை. வார்த்தைகள் அந்த ரப்புடைய பெருமை, அவனுடைய கண்ணியம், அவனுடைய மகத்துவம், இதெல்லாம் நாங்கள் உள்ளத்தில் எடுத்து அந்த வார்த்தைகள் உரிய உயிரோட்டத்தோடு வெளிப்படும் போது நிச்சயமாக வானத்தின் கதவுகள் திறக்கும். வெறுமனை வார்த்தைகள் அல்ல இவைகள், இந்த வார்த்தைகளுக்கு என்று வெயிட் இருக்கு. இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன இருக்குது, பெருமதி இருக்கிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவர் என்றால் அது உண்மையில் நமது வாழ்க்கையில் இருக்க வேண்டும், அது நமது உணர்வுகளில் இருக்க வேண்டும். அதே போன்றுதான் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் புகழுக்குரியவர் என்றால் அது நமது உணர்வுகளில் இருக்க வேண்டும். அல்லாஹ் தூய்மையானவர் என்று சொன்னால் அப்படித்தான். அப்ப சஹாபாக்களுடைய அந்த வார்த்தைகள் வெறும் வாய் வார்த்தைகளாக வெளிப்படவில்லை, அவைகள் அந்த ஈமானிய உணர்வுகளோடு வெளிப்பட்டன. வானத்துடைய கதவுகள் அந்த வார்த்தைகளுக்காக திறக்கப்பட்டன. அருமையான சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், நிச்சயமாக நமக்கும் அந்த வாயில்கள் திறக்கும். நாம் அந்த உரிய ஈமானிய உணர்வுகளோடு அந்த வார்த்தைகளை சொல்கின்ற போது நிச்சயமாக திறக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான சகோதரர்களே, ஒரு முறை தொழுகையிலே ஒரு மனிதர் எப்படி சொல்கிறார், ரசூலுல்லாஹ் ருக்குவில் இருந்து எழுகிறார்கள், எழுந்தவுடன் பின்னால் இருக்கக்கூடியவர் சொல்கிறார், ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. ரப்பனா, எமது ரப்பே, உனக்கே புகழ் அனைத்தும், அந்த நிறைவான தூய்மையான பாக்கியத்துக்குரிய புகழ் அனைத்தும் உனக்குரியது. ரசூலுல்லாஹ் தொழுகை முடித்தவுடன் கேட்கிறார்கள், யார் இதை சொன்னது? ஒருவர் சொல்கிறார், நான் யார் சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 30 வானவர்கள் மலக்குகள் இதை நான் தான் பதிவு செய்வேன் என்று போட்டி போட்டார்கள். இதை பதிவது நான், இதை பதிவது நான். நன்மையை தீமையை பதிவதற்கு இரு மலக்குகள் இருந்தாலும் அல்லாஹ் கொடுத்த சிறப்பை பாருங்கள், 30 மலக்குகள் அதை பதிவதற்கு போட்டி போட்டார்கள் என்று சொன்னால் அந்த ஈமானிய உணர்வுகளோடு உயிரோட்டத்தோடு அந்த வார்த்தைகள் வெளிப்பட்டன. இன்று நாங்களும் தொழுகிறோம், தொழுகையில் என்ன சொல்றோம்னு எங்களுக்கு தெரியாது. ருக்குல ஓதுல நிக்கிறேன்னு நமக்கு தெரியாது. ருக்குல எழுந்து ஓது என்னன்னு தெரியாது. அப்படி நாங்க என்ன செய்யறோம்? தொழுகையில் இருந்தாலும் உள்ளங்கள் தொழுகையில் இல்லை. இது கவலையான நிலை, கவலையான ஒரு நிலை. தொழுகைகள் உயிரோட்டமாக இல்லை. அப்ப வானத்துறை கதவு திறக்குமா? திறக்காது. அப்ப நாம் தொழுகையில் உள்ளத்தோடு இருக்க வேண்டும், நமது உணர்வுகளோடு தொழுகையில் இருக்க வேண்டும். பண்பிற்குரிய நர்மையான சகோதரர்களே, இப்படியாக நாம் இந்த இல்மை பெறுகின்ற போது இந்த இல்ம் என்பது நம்மை உற்சாகப்படுத்தும். புகாரிகளை பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒருவர் தனது வீட்டிலோ அல்லது கடை தெருவிலோ தொழுவதை விட ஜமாஅத்தாக தொழுவது என்பது 25 மடங்கு நன்மையை பெற்றுத்தரும், 25 மடங்கு நன்மையை பெற்றுத்தரும். சில ஹதீஸ் ரிவாயத்தில் 27 மடங்கு. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, உங்களில் யாராவது ஒரு அழகான முறையிலே வுது செய்து மஸ்ஜிதுக்கு தான் வருகின்றேன் என்ற நோக்கம், வேற எந்த நோக்கமும் இல்லை. அந்த நோக்கத்தோடு அவர் வெளிப்பட்டு தொழுகைக்காக வருகிறார். அவர் வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் அவருடைய ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படும், ஒரு பாவம் மன்னிக்கப்படும். அவர் மஸ்ஜிதுக்கு நுழையும் வரை, மஸ்ஜிதுக்கு வந்துவிட்டு மஸ்ஜிதிலே இருக்கிறார், தொழுகையை தவிர வேற எதுவும் அவரை தடுக்கவில்லை. தொழுகைக்காகத்தான் இருக்கிறார், யாரையும் சந்திக்கிற நோக்கம் எதுவும் கிடையாது. தொழுகைக்காக நிற்கிறார் என்று சொன்னால், அவர் இருக்கும் காலம் எல்லாம் அவர் தொழுகையிலே இருக்கிறார் என்றுதான் நன்மைகள் பதியப்படும். அவர் தொழுது கொண்டிருக்கிறார் என்றுதான் நன்மைகள் பதியப்படும். அவர் அப்படி இருக்கும் காலம் எல்லாம் மலக்குகள் அவருக்காக துவா செய்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹும் அஃபிர் லஹு அல்லாஹும் அர்ஹம்ஹு என்று துவா, யா அல்லாஹ் அவரை மன்னிப்பாயாக, அவருக்கு அருள் புரியும் மலக்குகளுடைய துவா. இந்த ஹதீஸை நாங்கள் படிக்கிறோம் என்று சொன்னா, அப்ப இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய சிறப்புகளை அடைவதற்கு நாங்கள் போட்டி போடணுமா இல்லையா? ஹதீஸை நாங்கள் படிக்கிறோம் சொன்னா, இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய சிறப்புகளை அடைவதற்கு நாம் போட்டி போட வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? நமது இடத்திலே நாம் உதவி செய்து கொண்டு, தொழுகையை மாத்திரம் நோக்கமாக கொண்டு, அதிகமான எட்டுகளை எடுத்து வைத்து, மஸ்ஜிதிலே வந்து அமர்ந்து, ஒரு தொழுகையை முடித்து அடுத்த தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த சிறப்பு, அவ்வளவு சிறப்புகளும் அவருக்கு கிடைக்கும். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக நாம் எடுத்து பார்க்கின்ற போது, இப்படி அதாவது ஒவ்வொரு இபாதத் அதனுடைய சிறப்புகள், அது சம்பந்தமாக சொல்லப்பட்ட செய்திகள், அவைகளை படிக்கின்ற போது சுபஹானல்லாஹ், இவ்வளவு பெரிய ஆச்சரியம். திறக்கப்பட்டு அவர் விரும்பிய வாயிலாக சொர்க்கத்துக்கு செல்லலாம். அதை சொல்வதற்கு ஒரு நிமிடம் கூட தேவைப்படாது. நாம் படிக்க வேண்டும் ஒவ்வொரு சிறப்பு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருவர் என்ன செய்கிறார், அவர் அதான் முடிந்த பிறகு அதானுக்கு உரிய முறையிலே பதில் சொல்லி, அதானுக்கு உரிய முறையிலே பதில் சொல்லி, அவர் அந்த உள்ளத்தோடு இரண்டு ரக்காய் சொல்லுவார் என்றால் அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார். முஸ்லீம் வரக்கூடிய செய்தி, முஸ்லீம்ல பதிவாக இருக்கக்கூடிய செய்தி. இப்படி நாம் எடுத்து பார்க்கின்ற போது சுபஹானல்லாஹ், நம்மை சொர்க்கத்துக்கு இட்டு செல்கின்ற நன்மைகள் ஏராளம். அவற்றை படிக்கின்ற போதுதான் அந்த ஆர்வம் வரும். அப்ப நம்ம அந்த இல்மை தேட வேண்டும். நமது நேர காலங்கள் நாங்கள் எதில கழித்துக் கொண்டிருக்கிறோம்? இன்றைய நவீன இந்த தொலை தொடர்பு சாதனங்கள் நமது நேரங்களை வீணடித்துக் கொண்டிருக்கின்றன. இப்படியா நல்ல விஷயங்களை விட்டு நம்மை தூரப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. குர்ஆன் ஓதுவதற்கு நேரம் இல்லை, ஜிக்ர் செய்வதற்கு நேரம் இல்லை, காலை மாலை துஆக்கள் ஓதுவதற்கு நேரம் இல்லை. தொழுகையில் கூட சலாம் கொடுத்த உடனே மொபைலை தான் கையில் எடுத்து பார்க்கிறார். அஸ்தகபுல்லான்னு சொல்வதற்கு நேரம் இல்லை, அஸ்தகபுல்லான்னு சொல்வதற்கு நேரம் இல்லை. இப்படி ஒரு நிலை. நலமை சகோதரர்களே, தொழுகையில சலாம் கொடுத்த பிறகு ஓதக்கூடிய திக்ர்கள் எடுத்து பாருங்க. சுபஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 33, லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதை சொல்லும்போது பாவங்கள் கடல் நுரையல இருந்தாலும் மன்னிக்கப்படும். ஹதீஸ் நாங்கள் படிக்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த உலகம் தான் நமக்குரிய ஒரே ஒரு அவகாசம், நமக்குள்ள ஒரே ஒரு அவகாசம், இறுதி அவகாசம். இதை நாம் உரிய முறையிலே பயன்படுத்தவில்லை என்றால் நஷ்டவாளர்கள். ரசூலுல்லாஹ் சில கபர்களுக்கு பக்கமாக நடந்து சென்றார்கள். நடந்து சென்ற சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களிடம் கேட்கிறார்கள், இந்த கபர்களில் அடக்கப்பட்டிருப்பவன் யாருன்னு கேட்கிறான். அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, ஃபுலான் வஃபுலான் இன்னார் இன்னார் எல்லாம் இங்க அடக்கப்பட்டிருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுபஹானல்லாஹ், அந்த சந்தர்ப்பத்தில் அதாவது இவர்களுக்கு உலகமும் உலகத்தில் உள்ள அனைத்தும் கொடுக்கப்பட்டு, இரண்டு ரக்காத்துகள் தொழுவதற்கு இவர்களுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டு, இந்த இரண்டில் நீங்கள் விரும்பியதை தெரிவு செய்து கொள்ளுங்கள் என்று கொடுக்கப்பட்டால் இரண்டு ரக்காத்தை தான் தெரிவு செய்வார்கள். யாரு? அந்த மன்னரை வாசிகள், கபர் வாசிகள், உலகம், உலகத்தில் உள்ள அனைத்தும் முன்னால் வைக்கப்படுகிறது. இரண்டு ரக்காத் தொழுவதற்குரிய அவகாசம் அவர்களுக்கு முன்னால் வைக்கப்படுகிறது. இதில் அவர்கள் தெரிவு செய்வது இரண்டு ரக்காத்தை தான். ஏன்? அவர்கள் அந்த மன்னரை வாழ்க்கைக்குள் செல்வதற்கு முன்னால் அனைத்தையும் கண்டுகொண்டார்கள். எது உண்மையான வாழ்க்கை, எது உண்மை? அவனுடைய சக்கராத்துடைய நேரத்தில் அனைத்தையும் கண்டார்கள், கண்டுவிட்டார்கள், அவங்களுக்கு தெரிஞ்சு. அப்ப கபருக்கு போனதுக்கு பிறகு அவங்களுக்கு என்ன, மறுபடியும் அவங்க ஏமாற வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க அந்த ரெண்டு ரக்காத்தை தான் தெரிவு செய்வாங்க சொல்லாங்க சொல்றாங்க, ஆதாரபூர்வமான செய்தி. எனவே நறுமையான சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அந்த மன்னரைகளில் இப்போது இருப்பவர்களுக்கு, வாழ்பவர்களுக்கு இல்லாத பாக்கியம் நமக்கு இப்ப இருக்கு. நமக்கு சொல்லலாம், அவர்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. நாம் இந்த சந்தர்ப்பங்களை நல்ல முறையிலே பயன்படுத்துவதாக இருந்தால், நாம் இல்மை உரிய முறையிலே பெற்று நாம் கற்ற விஷயங்களை செயல்படுத்துவது. அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலிடமிருந்து நாம் 10 வசனங்களை கற்றுக்கொண்டால் நாம் அதை கடந்து செல்ல மாட்டோம். அந்த வசனங்களை மரணமிட்டு அதை விளங்கி அதன்படி செயல்பட்டு அதற்கு பிறகுதான் நாங்கள் ஏனைய வசனங்களை கற்போம். அப்படி சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, நமது இல்மில் பரக்கத்து செய்யப்பட வேண்டுமா, நமது வாழ்வில் பரக்கத்து செய்யப்பட வேண்டுமா, நாம் பாவங்களை விட்டு விலகி நாம் கற்றவைகளை செயல்படுத்தக்கூடியவர்களாக மாறுவோமாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்.